இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்மளுடைய தேடல் பரமாத்மாவை தேடி. அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்குள்ள ஏதோ ஒரு அதிருப்தி, ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இப்போ அவருடைய பரிச்சயம் நமக்கு கிடைச்சிடுச்சு. அவர் நம்மளுடைய பரம தந்தை சிவபாபா. இன்னைக்கு அந்த உறவை எப்படி நம்ம ஏற்படுத்திப்போம் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வழிய நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க எப்பவும் போல நம்மிடையே பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இப்போ பரமாத்மாவுடைய உறவு அப்படின்றது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு. இதை தவிர வேற எந்த மாதிரியான உறவு நான் வந்து பரமாத்மா கிட்ட வச்சுக்க முடியும்?
பரமாத்மாவிடம் எந்த உறவு வேண்டுமோ அந்த உறவை நாம் வைத்துக் கொள்ளலாம். எந்த உறவு நமக்கு பிடித்திருக்கிறதோ அந்த உறவை அவரிடம் வச்சுக்கலாம். அவர் தந்தையாக இருக்கிறார், நான் அவருடைய குழந்தையாக இருக்கிறேன். அந்த உறவினுடைய ஆதாரத்தில் பெற்றோரிடம் என்னெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் என்னுடையது. ஒரு தந்தையிடமிருந்து அந்த குழந்தைக்கு ஆஸ்தி கிடைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் என்னுடையதும் கூட. இப்போ அவர் அமைதியின் கடல். அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு துளி அமைதி வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கேட்கறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ராஜகுமாரன் தெருவில் வந்து ஒரு ரூபாயாவது கொடுங்க அப்படின்னு கேட்பது போலதான். அப்படியே அவன் கேட்டாலும் தான் ஒரு அரசனின் மகன் அப்படின்ற நினைவு இல்லாத போது இருக்கலாம். அந்த நினைவு வந்த உடனேயே அந்த உறவு ஏற்பட்டுவிடும். அந்த உறவினுடைய அடிப்படையில் அவருடையது எவையெல்லாமோ அவையெல்லாம் என்னுடையது. அவரிடம் அன்பு இருக்கிறது அப்படின்றப்போ நான் அன்பிற்காக இயங்குவது என்பது சரியா இருக்காது. ஆனால் இதுவரையில் நான் ஒரு தாசன், நான் ஒரு பக்தன் அப்படின்ற ஒரு உறவை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த உறவினுடைய அடிப்படையில நாம வந்து எல்லாவற்றையுமே கேட்கிறோம். இப்போ ஒரு தாசனாக நாம் கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்?
கொஞ்சமா தான் கிடைக்கும்.
நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தைக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது, பல மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். நான் பரமாத்மாவினுடைய குழந்தை அப்படின்ற ஒரு நினைவு வந்த உடனேயே அவரிடம் இருக்கும் அத்தனையும் எனக்கு ஒரு வாரிசாக கிடைத்து விடுகிறது. அவர் அமைதியின் கடல் அப்படின்னா நான் மாஸ்டர் அமைதி கடல். எனக்கு அமைதியற்ற நிலை அப்படின்றதே நமக்கு வராது. சோ இந்த பெற்றோர் குழந்தை அப்படின்ற ஒரு உறவு வந்து மிகவும் அழகான ஒரு உறவு. அடுத்ததாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசிரியர் என்பவர் வந்து மிக முக்கிய பங்கை வகிக்கிறார். பரமாத்மா நமக்கு ஒரு மிக உயர்ந்த, அனைவருக்கும் மேலான ஆசிரியராகவும் இருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது மிகவும் கடினமான விஷயங்கள் கூட மிக சுலபமாகவே புரிந்து விடுகிறது. ஆத்மா அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம், பரமாத்மாவை பற்றிய பரிச்சயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது வரைக்கும் புரியாத புதிர் மாதிரி இருந்தது. ஆனா இன்றைக்கு நமக்கு அவை அனைத்தையும் மிக சுலபமாக நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு ஒரு ஆசிரியராக. அவர் கற்றுக் கொடுக்கிற அந்த பாடங்களை நாம வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடை என்பது கிடைத்து விடுகிறது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆசிரியருடைய ஆசையும் கூட தன்னுடைய மாணவன் தன்னையும் விட மேலாகவும் தனக்கேற்றார் போலவும் உயர்ந்த ஒரு நிலைக்கு வர வேண்டும் அப்படின்றதுதான். அதே மாதிரிதான் பரமாத்மா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நாம் கீழ்ப்படிந்த ஒரு மாணவனாக நாம் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்த ஒரு உறவு என்பது குரு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குரு என்பது வந்து மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, குரு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். வழிகாட்டி என்பது மட்டுமல்ல, இப்போ எந்த விதமான சக்கரங்கள், பிறப்பு இறப்பு என்பது ஒரு சக்கரம், சுக துக்கம் என்பது ஒரு சக்கரம், அந்த சக்கரத்திலிருந்து நாம விடுபடணும் அப்படின்னா கூட அதற்கு ஒரு வழிகாட்டியாக குரு என்பவர் மிகவும் அவசியமாக இருக்கிறார். ஆனா யார் ஒருவர் இந்த சக்கரத்திலேயே இருக்காங்களோ அவங்க நம்மளை இந்த சக்கரத்திலிருந்து விடுபடுத்த முடியாது. இப்ப பரமாத்மா நம்முடைய குருவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம இந்த சக்கரத்திலிருந்தும் விடுபடுவதற்காக வழியை சொல்லிக் கொடுப்பார். குருவினுடைய வரம் கிடைக்க வேண்டும், குரு பார்த்தாலே நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்லாம் கூட நம்ம சொல்றோம். இன்றைக்கு பரமாத்மா நம்முடைய குருவாக அதிகாலையில அவரிடமிருந்து நமக்கு வரதானம் கிடைக்கிறது, வரம் கிடைக்கிறது. அந்த வரத்தின் கொண்டு அந்த நாள் முழுவதுமே நமக்கு மிகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. ஒரு பெற்றோர், ஆசிரியர், குரு அப்படின்ற மூணு உறவுகளுமே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய உறவுகள். இந்த மூன்று உறவுகளை தவிர எனக்கு பிடித்தமான ஒரு உறவு நண்பர் அப்படின்ற ஒரு உறவு. ஆத்மார்த்தமான நட்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். எதையுமே வெளிப்படையாக மூடிமறைக்காமல் மிகவும் நெருக்கமாக அனைத்து விஷயங்களையும் பரிமாறிக்கொள்வதற்கு நமக்கு ஒரு தோழன் என்பவன் தேவை. பல சமயங்களில் நாம பெற்றோர்கள் கிட்ட கூட சொல்லாத ஒரு சில விஷயங்களை நாம் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளும். சோ அப்படிப்பட்ட உறவை கூட நான் அவரோடு வைத்துக் கொள்ள முடியும். இப்ப நண்பன் என்று சொல்லும் பொழுது சரிசமமான நிலை, ஈக்வாலிட்டி இருக்கு. நான் ஒரு ஆத்மா, அவரும் ஆத்மா, அமைதியின் கடல், நான் அமைதியின் ஸ்வரூபம், நாம் இருவருமே ஒரே வீட்டில் இருப்பவர்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு நண்பனாக நாம் அவரை பாவிக்கும் பொழுது நமக்கு எப்பொழுது தேவையோ நாம் உரிமையோடு அவரை கூப்பிடலாம். அவர் நமக்காக பக்கத்துல வந்து நின்னுடுவார். சோ ஒரு தோழனாக நாம் பாவிக்கும் அந்த உறவு என்பது கூட மிக உயர்ந்த உறவு. ஒரு சிலர் வந்து பரமாத்மா அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட், ஒரு நட்சத்திரத்தினுடைய வடிவம். சோ அவர்கிட்ட நாம எப்படி உறவை வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்லாம் ரொம்ப தியரிட்டிக்கலா கூட போயிடுவாங்க. அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் மட்டும் கிடையாது, அவர் ஒரு பர்சனாலிட்டி, உங்களையும் என்னையும் போல ஒரு பர்சனாலிட்டி. நம்மை பற்றி எடுத்துக்கொண்டால் கூட நான் ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா என்பது ஒரு புள்ளி வடிவத்தில் ஒரு நட்சத்திரத்தை போல இருக்கிறது. இப்போ எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் கூட சக்திகளின் உணர்வுகளின் பரிமாற்றம். சோ உறவு என்பது உடலினுடைய அடிப்படையில் அல்ல, ஆத்மாவினுடைய அடிப்படையில் தான். எண்ணங்கள் எல்லாமே இங்கேதான் உருவாகுது, நம்முடைய மனதில் உருவாகுது, ஆத்மாவில் உருவாகுது. சோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் உறவு என்பது. ஒரு ஆத்மாவிற்கும் இன்னொரு ஆத்மாவிற்கும் உறவு இருக்கு, அதே மாதிரி ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் கூட உறவு என்பது இருக்க முடியும். அவருக்கு உடல் என்பது தேவையில்லை, அவரும் உணர்வுகளை உருவாக்குகிறார், உறவுகளை வளர்க்கிறார். இப்ப பரமாத்மா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னா நான் அவரின் பொருட்டு எண்ணத்தை உருவாக்குகிறேன். எண்ணங்களின் மூலமாக நடக்கிற அந்த தொடர்பை டெலிபதி கான்வர்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம யாரையாவது நினைச்சிட்டே இருப்போம், அந்த சமயத்துல அவங்களும் போன் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லுவோம்னா, இப்பதான் நான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், உடனே நீங்க போன் பண்ணிட்டீங்க, நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு கூட நாம சொல்லல. அவர்களின் நினைவு, அவர்களின் பொருட்டு நாம ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறோம், அந்த எண்ணம் அவர்களை போய் சென்றடைகிறது. அந்த நேரத்துல அவங்களும் சேம் மைண்ட் செட்ல வந்து டியூனா இருந்தாங்கன்னா, அவங்களும் நம்மளையே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, உடனே நம்முடைய எண்ணம் அவர்களை போய் சேரும், அவர்களை தூண்டிவிடும், உடனே அவங்க நம்மளுக்கு போன் பண்ணுவாங்க. இதுதான் டெலிபதி கான்வர்சேஷன், வார்த்தைகள் இல்லாமல் எண்ணங்களின் மூலம் உருவாகிற இந்த தொடர்பை நாம அப்படி சொல்லுவோம். சோ இதேதான் வந்து நமக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே நடக்கிறது. யார்கிட்டயாவது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறோம், அந்த எண்ணத்தை அவர்கள் நமக்கு முன்னால் வரும் பொழுது அதை வார்த்தைகளின் வடிவத்துல நாம அவங்க கிட்ட சொல்றோம் இல்லையா. சோ எண்ணம் என்பது உருவாகாமல் நம்மால் தொடர்பை உருவாக்க முடியாது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ரெண்டு பேருடைய அந்த ஃப்ரீக்வன்சியும் அலைவரிசையும் டியூனா இருக்கணும். இப்ப நான் உங்களின் பொருட்டு ஒரு எண்ணத்தை நான் உருவாக்குகிறேன், நீங்களும் என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கணும் அதே மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சியில செட் ஆனாதான் அந்த எண்ணத்தை நீங்கள் வரவேற்கக்கூடிய நிலையில இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டென்ஷன், வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்க நிச்சயமா என்ன நினைக்க போறதில்லை, அந்த ஒரு மைண்ட் செட்ல டியூனா இருக்க போறது கிடையாது. அப்போ என்னுடைய எண்ணம் உங்களை சென்று அடையாது. அப்படியே அடைஞ்சாலும் அதை நீங்க வரவேற்க மாட்டீங்க. அப்படி வரவேற்காமல் இருக்கும் பொழுது நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள மாட்டீர்கள். சோ அங்கே வந்து தொடர்பு என்பது எஸ்டாப்ளிஷ் ஆகல. இப்ப பரமாத்மா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னா எண்ணத்தை உருவாக்குகிறேன், அந்த எண்ணத்தை நான் அவரிடம் அனுப்புகிறேன். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து ஒரு எண்ணம் வழியாகவே பதிலும் நமக்கு கிடைக்கும். டெலிபதி கான்வர்சேஷன், இந்த எண்ணங்களின் மூலமாக தொடர்பு என்பது ஏற்படணும் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து சேம் ஃப்ரீக்வன்சில இருக்கணும். ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே மாதிரியான ஒரு அலைவரிசையில இருக்கும் பொழுதுதான் அங்கே எண்ணங்களின் பரிமாற்றம் ஏற்படும், உறவுகள் என்பது தொடரும். இப்போ நான் உடலாக இருக்கிறேன், பரமாத்மா ஒரு ஒளி புள்ளி வடிவமாக இருக்கிறார், அவர் வந்து என்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கு வர முடியாது. ஆனா நாம அவருடைய ஃப்ரீக்வன்சிக்கு போக முடியும். நாம எல்லோருமே வந்து ஆத்மாக்கள் தான். ஆத்ம உணர்வுல இருக்கும் பொழுதுதான் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப நான் ஒரு தாயாக உணரும் பொழுதுதான் எனக்கு என்னுடைய மகளினுடைய நினைவு என்பது வரும். நான் ஒரு மனைவியாக இருக்கும் பொழுது என்னுடைய கணவனுடைய நினைவு என்பது வரும். சோ நான் யார் என்ற நினைவுதான், அதை பற்றிய உணர்வுதான் மற்ற விஷயங்களை எனக்கு நினைவுக்கு கொண்டு வரும், அந்த தொடர்பு என்பது ஏற்படும். அதே மாதிரி நான் ஒரு ஆத்மா என்கிற உணர்வில் அமரும் பொழுதுதான் தானாகவே ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் தொடர்பு என்பது ஏற்படும். ஏன்னா ஆத்மான்னு சொன்ன உடனேயே அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு பரமாத்மா மட்டும்தான். இதுக்கெல்லாமே வந்து அடிப்படையில நான் ஒரு ஆத்மா என்கிற உணர்வை வந்து நாம எஸ்டாப்ளிஷ் செய்யணும். அது செய்யாம உடல் ரீதியான உறவை நினைச்சுக்கிட்டு அதுக்காக எவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்தாலும் நம்மால தொடர்பு என்பது ஏற்படுத்த முடியாது. ஆத்மா என்கிற உணர்வுல இருக்கும் பொழுது நாம தானாகவே அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆயிடுவோம். இப்போ உங்களின் பொருட்டு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கி அனுப்புறேன் அப்படின்னா எனக்கு திரும்ப உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் என்பது நிச்சயமாக திரும்ப கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி பரமாத்மாவின் பொருட்டு மிகவும் அன்பான ஒரு எண்ணங்களை நாம் உருவாக்கி அவர்கிட்ட அனுப்பும் பொழுது அவர் அன்பின் கடலாக இருக்கிறார், அமைதியின் கடலாக இருக்கிறார். சோ அவர்கிட்ட நமக்கு என்ன திரும்ப வரும் அப்படின்னா நாம் எதை அனுப்பினோமோ அதை விட பல மடங்கான அன்பினுடைய அந்த எண்ணமும் உணரும் நம்மை வந்து அடையும். அது மட்டும் இல்லாம அந்த தொடர்புல அந்த அன்பின் கடல் பரமாத்மாவினுடைய சக்தி, அன்பு என்கிற அந்த சக்தி அந்த ஆத்மாவினுடைய சமஸ்காரம் அப்படின்ற ஒரு பகுதியில வந்து விழும்பொழுது படும் பொழுது அந்த இடத்துலதான் நம்முடைய கடந்த கால நினைவுகள், அதனால உருவான காயங்கள், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், வேதனை, வலி, தேவையற்ற பழக்க வழக்கங்கள், அதனால் உருவான ரணங்கள் அதெல்லாம் இருக்கும். அங்கே அவருடைய சக்தியானது, அன்பு என்கிற சக்தியானது படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரணம் என்பது ஆறி போயிடும். சோ அந்த மாதிரி ரெகுலரா நாம அதை செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கங்களும் மாறும், அவருடைய அன்பால் நமக்குள்ள இருக்கிற அந்த ரணங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும். அதுதான் நாம தியானத்துல செய்யறோம். நமக்கு ஏதோ ஒரு பதில் தேவைப்படுது, அதுக்காக நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னா தியானத்துல உட்கார்றதுக்கு முன்னாடியே நமக்கு நாமே வந்து என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா நம்முடைய மனம் என்பது இப்போ இதற்காக தான் உட்கார்ந்துருக்கு. நான் ஒரு தாயாகவோ இல்லை ஒரு சகோதரியாகவோ இல்லை ஒரு மனைவியாகவோ நான் உட்கார்ல, ஆத்மா பரமாத்மாவினுடைய குழந்தை அப்படின்ற உணர்வோட உட்கார்ந்துருக்கேன். என் மனதை கொஞ்சம் நிசப்தமாக்கி வச்சுக்கும் பொழுதுதான் அவர்கிட்டேந்து அந்த எண்ணத்தின் மூலமாக வருகிற பதிலை நான் உடனே கேட்ச் பண்ண முடியும். ஸோ அதற்கு நாம கொஞ்சம் ஒரு முதலிடம் கொடுத்து நாம தியானத்துல உட்காரணும். யூஸ்வலா என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் இல்லை நம்மளுடைய உறவுகள் இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் அதை பற்றின சிந்தனைகள் வந்து வந்துட்டே இருக்கும், அதில் நம்ம போயிடுவோம். ஸோ நாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாம் எண்ணங்களின் வாயிலாக அவருக்கு சொல்லிட்டோம். நான் கொடுக்கிற அந்த எண்ணம் அவரை சென்று அடையும் நிச்சயமாக, ஆனால் அவரிடமிருந்து நமக்கு வருகிற பதில் என்பதை நம்மால் ரிசீவ் பண்ண முடியல. ஏனெனில் நம்முடைய மனசு வந்து பலவிதமான பிரச்சனைகளில் பலவிதமான விஷயங்களில் வந்து என்டாங்கிள்டாக சிக்கலாக மாட்டிக்கொண்டு இருக்கு. நான் ஒரு ஆத்மா, பரமாத்மாவினுடைய குழந்தை அப்படின்ற ஒரு உணர்வோடு நீங்கள் வந்து எண்ணங்களை அனுப்பிட்டே இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு பதில் என்பது கிடைக்கும். அந்த பதில் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. இப்போ நம்முடைய மனம், நம்முடைய மைண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருந்ததுன்னா அவர் அனுப்புகிற அந்த பதிலை கேட்ச் பண்ணிட முடியும். இப்போ நம்முடைய மைண்ட் ரொம்ப தெளிவாக இல்லை அப்படின்னா உடனே கேட்ச் பண்ண முடியாது. ஆனாலும் நமக்கு ஒரு சில நாட்கள் கழித்தாவது அந்த பதில் என்பது வரும். அந்த பதில் எந்த விதமான ரூபத்தில் வேணால் வரலாம். இப்போ சென்டர்ஸில், எங்களுடைய சேவை மையங்களில் வந்து பரமாத்மாவின் மகாவாக்கியங்கள் படிக்கப்படுது. இப்போ நம்ம அங்கே போய் கேட்கும்பொழுது அதில் கூட எனக்கு வேண்டிய பதில் வரலாம். அப்படி இல்லைன்னா யார் மூலமாவது நமக்கு அந்த பதில் வரலாம். ஆனால் நிச்சயமாக அவரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் என்பது வந்தே தீரும். நாம் அதுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ வீட்டில் கூட சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேட்டுட்டேன். அதுக்காக நாம டெய்லி அவங்கள ஞாபகப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு எப்போ தேவைன்னு எனக்கு தெரியுதோ அப்போ உனக்கு தானா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரிதான் நிச்சயமாக அந்த பதில் என்பது நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்போ நாம ஒரு சிறிய பயணத்தை நாம் மேற்கொள்வோம். நம்முடைய மனம் புத்தி இரண்டுமே ஒருமுகப்பட்டு வேலை செய்யறதுல தான் தியானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மனம் என்பது ஒரு எண்ணத்தை உருவாக்கும். புத்தி என்பது நாம் எதை உருவாக்கினோமோ அதை ஒரு சித்திரமாக பார்க்கும். அப்போ மனம் எதை உருவாக்குகிறதோ அதையே புத்தியும் ஒரு சித்திரமாக உருவாக்குகிறது. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஹார்மோனி என்பது இருக்கு. அது இரண்டுமே ஒன்றாக வேலை செய்யும் பொழுதுதான் நம்மால தியானத்துல முழுமையாக ஈடுபட முடியும். இப்போ என்னுடைய மனம் என்பது ஒரு எண்ணத்தை உருவாக்குது, பரமாத்மாவிடம் தொடர்பு கொள்கிறதை பொருட்டு. ஆனால் என்னுடைய புத்தி வந்து ஆபீஸையோ இல்லை என்னுடைய வீட்டையோ சித்திரமாக காட்டினால் உடனே என்னுடைய மனம் அதன் பொருட்டு ஈர்க்கப்பட்டு அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களை உருவாக்க ஆரம்பித்துவிடும். அதுதான் நாம் என்ன சொல்றோம்னா மனம் என்பது லயிக்கவில்லை. உதாரணத்துக்கு உங்களுடைய மகள் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. இமீடியட்டா உங்களுடைய புத்தி என்பது மகள் அப்படின்ற அந்த உருவத்தை காட்சியாக காண்பிக்கும். இப்போ உங்களுடைய புத்தி உங்களுடைய கணவரினுடைய உருவத்தை காட்சியாக காண்பிக்கிறது என்றால் உங்களுடைய அடுத்த எண்ணம் அந்த கனவுனுடையதாகத்தான் இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுடைய மனம் என்பது வேறு திசைக்கு போயிடுச்சு. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா எதையெல்லாம் என்னுடைய மனம் ஒரு எண்ணமாக உருவாக்குகிறதோ அதை புத்தி என்பது ஒரு காட்சியாக நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அந்த ஒரு காட்சி வருகிற வரைக்கும் அதே எண்ணத்துல நாம இருக்கணும். இப்போ அதே வந்து ஒரு சின்ன ஒரு பயிற்சியாக செய்யலாம் இல்லையா.
இப்ப பாக்குற வியூஸும் சரி நானும் சரி ரொம்ப தயாராவே இருக்கும்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நேயர்கள் கூட இதை செய்யலாம். டிவி ஸ்கிரீன தான் பாக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதனுடைய அடிப்படையில நீங்க எண்ணத்தை உருவாக்குங்க. அதே எண்ணத்தை ஒரு காட்சியாகவும் நீங்க பாக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இங்கே அமர்ந்து கொண்டே ஒரு சில நிமிடங்களுக்கு இங்கிருந்து எழுந்து நம்முடைய வீட்டிற்கு செல்வோம். நம் வீடு, இப்போது நான் வசிக்கும் வீடு, இந்த உலகத்தில் இருக்கும் அந்த வீட்டிற்கு செல்கிறோம். அந்த வீட்டின் முன், கதவின் முன்னால் நீங்கள் நிற்கிறீர்கள். அந்த கதவை பாருங்கள். அதன் நிறம் என்ன? அதன் மீது என்ன எழுதியிருக்கிறது? அதன் மீது இருக்கும் ஒவ்வொன்றையும் மிக கவனமாக பாருங்கள். மெதுவாக அந்த கதவை திறந்து வீட்டுக்குள்ளே செல்லுங்கள். அந்த வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே அந்த வீட்டின் ஒவ்வொரு பொருளையும் கவனமாக பாருங்கள். எங்கே சோஃபா இருக்கிறது, எந்த நிறத்தில் இருக்கிறது, எங்கே டிவி இருக்கிறது என்று பாருங்கள். ஒவ்வொன்றையும் மிக உன்னிப்பாக கவனமாக பாருங்கள். அந்த வீட்டில் இருக்கும் உங்களுக்கு மிக நெருக்கமான உறவு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்போது என்று பாருங்கள். யாரோ ஒருவர் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருக்கலாம், யாராவது ஒருவர் ஹோம்வொர்க் செய்து கொண்டிருக்கலாம். மெதுவாக அவர் அருகே சென்று அமருங்கள். அவர்களோடு பேச ஆரம்பியுங்கள். இன்று நாள் முழுவதும் எப்படி கழிந்தது, என்னவெல்லாம் செய்தீர்கள் என்று சொல்லுங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேளுங்கள். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் பசி எடுக்கிறது. மெதுவாக எழுந்து நம்முடைய ஃப்ரிட்ஜை நோக்கி செல்கிறீர்கள். அந்த ஃப்ரிட்ஜை திறந்தால் அதற்குள் பலவிதமான பழங்கள் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து மெதுவாக அதை உரித்து ஒவ்வொரு சுளையாக சாப்பிட ஆரம்பிக்கிறீர்கள். அதை முழுவதுமாக சாப்பிட்டுவிட்டு மீண்டும் உங்களுடைய இடத்திற்கு இப்போது வாருங்கள்.
நிஜமாவே நான் வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்ட மாதிரியே உணர்ந்தேன்.
ஆமா, ஏன்னா நம்முடைய வாயில எச்சில் ஊர்ன மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று நமக்கு வந்திருக்கும். எனக்கும் கூட அது ஏற்பட்டது. இப்போ நீங்க வீட்டுக்கு போனீங்க, அந்த ஒரு ஃபீலிங் உணர்வு என்பது வந்தது இல்லையா? அங்க உங்களுக்கு வேண்டியவங்க கிட்டையும் பேசுனீங்க இல்லையா? சோ இது எல்லாமே வந்து நம்முடைய மனதினுடைய சக்தியை நமக்கு நிரூபணம் செய்கிறது. சோ நம்ம பரமாத்மா கிட்ட தியானத்துல உட்காரும் பொழுது கூட நம்முடைய எண்ணங்களின் மூலமாக நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம். நம்முடைய தந்தை பரமாத்மா கிட்ட நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்றோம். திரும்பவும் நாம இங்க வரோம். இப்போ அனைவருடைய சௌகரியத்துக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக்கிக்குவோம். அதற்கு நாம இந்த தியானத்தை இன்னொரு முறை செய்வோம். நான் ஆத்மா ஒரு ஒளி புள்ளி வடிவமாக நட்சத்திரத்தை போன்று இரு புருவத்தின் மத்தியில் பிரகாசமாக இருக்கிறேன். பரந்தாமம் ஆத்மலோகம் என்னுடைய வீடு. அது எப்படி இருக்கிறது என்றால் பொன்னிறமும் சிவப்பு நிறமும் கலந்த ஒரு பிரகாசமாக இருக்கிறது. என்னுடைய தந்தை பரமாத்மா அவர் எப்படி இருக்கிறார்? அவரும் என்னை போலவே ஒரு மிக பிரகாசமான ஒளி புள்ளி வடிவத்தில் அங்கே இருக்கிறார். இப்ப நாம் அதை நினைக்க நினைக்க, அதை பற்றிய எண்ணங்களை உருவாக்க உருவாக்க நம்முடைய புத்தி அதை ஒரு காட்சியாக நம்முடைய மனத்திரையில கொண்டு வரணும். அப்போ இந்த பயணம் என்பது மிக சுலபமாக இருக்கும். இதை மறுபடியும் இப்போ ஒரு வாட்டி நம்ம செய்யலாம். ஒரு சில நிமிடங்களுக்கு வெளியில் இருக்கும் சப்தங்களிலிருந்து விடுபட்டு தனிமையாக இருப்போம். நம்மீது மட்டுமே கவனத்தை வைப்போம். உடலின் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் விடுபட்டு லேசாகி அவை இருந்தாலும் இல்லாததை போன்ற ஓர் உணர்வில் மிக லேசாக உணருங்கள். மெதுவாக பாதங்களில் ஆரம்பித்து மெது மெதுவாக முகத்திற்கு வாருங்கள். ஒவ்வொரு உறுப்பையும் ரிலாக்ஸ் செய்து முகத்தில் நெற்றிக்கு நடுவே இரு புருவங்களுக்கு மத்தியில் தன்னை தானே பாருங்கள். மிக சிறிய ஜோதியின் வடிவத்தில் ஓர் ஒளிப்புள்ளியாக நான் ஆத்மா, இந்த உடலின் எஜமானன், இந்த உடலை இயக்கி வரும் சக்தி, நான் ஆத்மா அமைதியே உருவானவன். அமைதியின் அதிர்வலைகள் கிரணங்களாக என்னிடமிருந்து விடுபட்டு நாலாபுறமும் பரவுகிறது. அந்த அதிர்வலைகளை பாருங்கள். இப்போது நான் ஆத்மா ஒரு சில நிமிடங்களுக்கு இந்த பூமியிலிருந்து விடுபட்டு சிறிது நேரத்திற்காக தன்னுடைய வீட்டிற்கு செல்லுகிறேன், என்னுடைய தந்தையிடம் செல்லுகிறேன். இந்த உடலில் இருந்து விடுபடுவதை நான் பார்க்கிறேன். ஜோதியின் வடிவத்தில் மெதுவாக விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்புவதை நான் பார்க்கிறேன். இந்த பயணம் ஆத்மாவினுடையது, என்னுடையது. மேலே பறப்பதை பார்க்கிறேன். ஆகாயத்தில் சூரிய சந்திர மண்டலங்களையும் நட்சத்திரங்களையும் பார்க்கிறேன். அதை கடந்து மேலே செல்லுகின்றேன். நான் ஆத்மா. மெதுவாக இப்போது என் வீட்டை வந்து அடைகிறேன். நாலாபுறமும் பிரகாசமும் பிரகாசமாக பொன்னிறமும் சிகப்பு நிறமும் கலந்து பிரகாசம் தெரிகிறது. ஆழ்ந்த நிசப்தம். இப்படிப்பட்ட நிசப்தத்தை நான் இதுவரை அனுபவம் செய்ததில்லை. இப்போது வேறு எந்த எண்ணங்களும் இல்லை. அமைதியை மட்டுமே உணர்கிறேன். நான் ஆத்மா. என்னுடைய வீடான பரந்தாமத்தில் இருக்கிறேன். எனக்கு முன்னால் மிக அழகான, நாலாபுறமும் மிகுந்த ஒளி வீசக்கூடிய ஒரு பிரகாசம் பரவியிருக்கிறது. இந்த ஒளியை நோக்கி நான் மெதுவாக செல்லுகிறேன். அது பரமாத்மா. இந்த உலகமே தேடிக்கொண்டிருக்கும் அவரை அடைவதற்கு எத்தனை எத்தனையோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவர் இன்று என்னுடைய தந்தை. அவருடைய அறிமுகத்தை அவரே எனக்கு கொடுத்து என்னை தன்னுடையவராக்கிக் கொண்டார். நான் ஆத்மா. என்னுடைய தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறேன். என் மனதில் உள்ள அனைத்தையும் அவருக்கு முன்னால் கொட்டுகிறேன். மனதின் சுமைகளை, எப்போதுமே வலியை கொடுத்து கொண்டிருந்த அனைத்தையும் அவருக்கு முன்னால் இறக்கி வைத்து மிகவும் லேசாக உணர்கிறேன். நான் செய்த தவறானாலும் சரி, எந்த விஷயமானாலும் சரி, அவற்றை ஒளிவு மறைவின்றி நான் கூறுகிறேன். அந்த அமைதியின் கடலிலிருந்து வீசும் அந்த அமைதியின் ஒளிக்கற்றைகள் என் மீது விழுந்து என்னை அரவணைத்துக் கொள்ளுகிறது. என்னுடைய ரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆறுகிறது. எனக்குள் அவரின் சக்தியை நிரப்பிக்கொண்டு நான் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருகிறேன். இப்போது இந்த உடலில் என்னுடைய நெற்றிக்கு நடுவே நான் வந்து அமர்ந்து கொள்ளுகிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. நம்ம சிவபாபா பரமாத்மாவுடன் இதுதான் நம்மளுடைய முதல் சந்திப்பு. இது வெறும் ஆரம்பம்தான். இனி இந்த சந்திப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இதே பயிற்சியை நம்ம செஞ்சு பழகுவோம். இப்பொழுது விடைபெறுகிறோம். உங்களுக்கு எந்த கருத்துக்களா இருந்தாலும் எங்களுடைய இமெயில் முகவரிக்கு ஒரு இமெயில் அனுப்பலாம். இல்லனா எங்களுடைய தொலைபேசி மூலமா கூட நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி